வணக்கம் டாக்டர் ஆண்டனி ஜீவராஜன்.
சொல்லுங்க.
அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசாவில் நீங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கீங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய பின்னணி பற்றி எமது நேயர்களுக்காக சற்று சொல்லுங்களேன்.
நான் படித்தது வந்து தூத்துக்குடியில், தமிழ்நாட்டில் ஹைஸ்கூல் அண்டர் கிராட் படித்தாங்க. அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கிறது லாயலா காலேஜில் படித்தேன். அப்புறம் பிஹெச்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நாட்டர்டேம் படித்தேன், யூஎஸ்ஏல. போஸ்ட் டாக்டரல் ஃபெலோவும் யூனிவர்சிட்டி ஆஃப் அலபாமாங்கிற இடத்துல யூஎஸ்ஏல படித்தேன். அதுக்கப்புறம் த்ரீ டிமென்ஷனல் டிஷ்யூ இன்ஜினியரிங், டிஷ்யூ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்படிதான் நான் அதில் சேர்ந்தேன், நாசாவில் வந்து சயின்டிஸ்டாக சேர்ந்தேன். ஸோ சயின்டிஸ்டாக அட்லீஸ்ட் ஒரு 12 வருஷம் அது மாதிரி வேலை பார்த்துட்டு இப்போ வந்து பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் என்வரன்மெண்ட் சயின்ஸ்ங்கிற டிவிஷனை மேனேஜ் பண்ற அந்த பொறுப்பு வந்து இப்போ வந்துருக்கு. இப்போ
இந்த பொறுப்பு உங்களுக்கு வந்ததுக்கு விண்வெளியில ஸ்பேஸ்ல உங்களுக்கு முதலே ஆர்வம் இருந்ததா, அல்லது நாசால சேர்ந்த அப்புறம் தான் உங்களுக்கு ஆர்வம் வந்ததா?
உள்ள போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் லைக் பல வாய்ப்புகள். அந்த என்வாயன்மெண்ட் வந்து இன்டர் டிசிப்ளினரி என்வாயன்மெண்ட், அதனால எல்லாருடைய ஹெல்ப்பும் தேவை, டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாருடைய இதுவும். ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஃபீல்ட்ல இருந்து அவங்களுடைய எக்ஸ்பர்டீஸை கொண்டு வராங்க. ஸோ நான் சயின்டிஸ்ட்ங்கிற முறையில முதல்ல என்டர் பண்ணேன், இப்போ வந்து சயின்டிபிக் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிற முறையில என்னால அதை நான் நடத்த முடியுது. ஆக்சுவலா
இப்போ இதுல நீங்க சொன்னீங்க பயோமெடிக்கல் ரிசர்ச் அண்ட் என்வாயன்மெண்டல் சயின்சஸ் டிவிஷன்ல நீங்க வந்து சீஃப் அல்லது டெபியூட்டி ஹெட்டா இருக்கீங்க, அதுல உங்களோட பணி என்ன?
பணி என்னன்னா, அதாவது அஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதோ அல்லது என்ன மிஷன் போது அனுப்பும்போதோ அவங்களுடைய உடம்பு வந்து பாதிக்கப்படலாம். ஸோ அந்த இதை அல்லது எக்ஸ்பெரிமெண்ட் படி லைக் என்னென்ன இதெல்லாம் பாதிக்கப்படலாங்கிறது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதோ அனாலிசிஸ் எல்லாம் பண்றதோ வந்து எங்களுடைய பொறுப்பு. ரிசர்ச் ஆஃப் ஐ மீன் ஆஸ்ட்ரோநாட் ஹெல்த், அதுதான் என்னுடைய பொறுப்பு தற்சமயம்.
நாசால நீங்கள் பல வருடங்கள் வேலை செய்கிறீர்கள், உங்களுடைய மனதுக்கு மிகவும் திருப்தி தந்த தருணம் அல்லது சந்தர்ப்பம் அப்படி என்று கேட்டால் எதை சொல்லுவீர்கள்?
திருப்தி தந்த தருணம்னா, ஒரு பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண முடியாத நிலைமையில நம்மளுடைய கடந்த கால எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சுட்டு உடனே சொல்யூஷன் சொல்லி கொடுக்கற இது வந்து அந்த தருணத்துல வந்து ரொம்ப திருப்தியை தரக்கூடியதா இருக்கும். ஆக்சுவலா அப்படி ஒரு சந்தர்ப்பம், ஃபர்ஸ்ட் நம்ம சயின்டிஸ்டா போய் சேரும்போது டிஷ்யூ லைக் ஹியூமன் செல்ஸ வச்சு அதனுடைய டிஷ்யூவா பண்ணும்போது அதனுடைய ஆக்சிஜனோ அல்லது கார்பன் டை ஆக்சைடோ பிஹெச்ஓ நம்ம மனிதனுக்கு பிஹெச் எல்லாம் எப்படி பிளட்ல என்ன இருக்கோ அதே மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது சில இது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அது மாதிரி பண்ணி இது பண்ணும் போது நிறைய இது கடினமான சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டைம்ல நான் போகும்போது எனக்கு வந்து நான் மற்றொரு துறையில இருந்து வந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தினால அந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது அது ரொம்ப திருப்திகரமான சூழ்நிலை.
இப்ப நாசாவோட மிகப்பெரிய சாதனை எது என்று கேட்டால் எதை சொல்வீர்கள்?
அதாவது டெக்னாலஜி எல்லாம் கம்மியா இருக்கும் போதும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கெப்பாசிட்டி நம்ம செல்போனோட கம்மியாக இருக்கும் போதும், ஸ்லைட் ரூல் நீ யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ற டைம்ல மனிதனை மூணு கொண்டு போய் திரும்பி வந்ததுதான் மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவேன். இப்போ மூணு போறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு சேட்டலைட் கூட இல்லாம இருக்கிற டைம்ல, கொஞ்சம் சேட்டலைட் இருக்கிற டைம்ல உள்ள அந்த டைம்ல கொஞ்சம் டெக்னாலஜி இருக்கும்போது, கொஞ்சம் கம்ப்யூட்டிங் பவர் இருக்கும்போது ஒரு மனிதன் சமூகத்தால அந்த மாதிரி சாதனைய செய்வது அது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லுவேன் நான்.
இப்ப சந்திரனுக்கு போறதை எடுத்துக்கொண்டா அப்போலோ 17 அப்போலோ 17க்கு அப்புறம் மனிதன் சந்திரனை நோக்கி செல்லவும் இல்லை, காலடி வைக்கவும் இல்லை, அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா?
காரணம்ங்கிறத விட அதாவது அந்த டைம்ல அந்த மாதிரி வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து அது பொலிட்டிக்கல் காரணம். ஸ்பேஸ் ரேஸ்ங்கிற மாதிரி இருக்கும்போது ரஷ்யன்ஸ்னால அந்த இதை சாதிக்க முடியல. ஆனா முதல் தடவை சேட்டலைட்ட ஸ்பேஸ்ல போட்டது ரஷ்யன்ஸ், முதல் தடவை மனிதனை ஸ்பேஸ்க்கு அனுப்பினது ரஷ்யன்ஸ். ஓகே, அந்த மாதிரி நிறைய முதல் சாதனைகளை அவங்க பண்ணி வரும்போது மிக கடினமான ஒரு சாதனையை அமெரிக்கா செய்ததுனால அதனுடைய லீடர்ஷிப்ல அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் பொலிட்டிக்கல் ரீசன்னால. பட் அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. The technology, அதனுடைய அசோசியேட்டட் யூசஸ் ஃபார் ஹியூமன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த இதை மூணுக்கு போய் தான் அதை மாதிரி சாதிக்கணும்னு தேவையில்லை, அதை விட இன்னும் அதிக சேலஞ்ச் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத தான் அடுத்த ஸ்டெப் போச்சு. அது ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு.
இப்போ நீங்க சோவியத் யூனியன் ரஷ்யாவை பற்றி குறிப்பிட்டீர்கள், இந்தியாவும் சைனாவும் விண்வெளி ஆராய்ச்சியில மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்குது இல்லையா, அது வந்து நாசாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இல்லையோ?
அப்படியும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இப்ப மனிதனை வந்து சேஃபா அனுப்பி திரும்பி கொண்டு வர்றதுக்கு இப்ப இந்தியா வந்து முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கு. சைனா ஏற்கனவே இதை பண்ணி முடிச்சிருச்சு. இப்ப வந்து அவங்களே ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறாங்க, அவங்களே ஹியூமன்ஸ் அங்க அனுப்புறாங்க. இந்தியா இது வரைக்கும் பண்ண முடியல. அதே சமயத்துல இந்தியாவில ஒரு சேட்டலைட்ட மார்ச் வரைக்கும் முதல் தடவை அனுப்பி சக்சஸ்ஃபுல்லா பண்ண வேண்டியது அது ரொம்ப முக்கியமான சாதனை அது. ஓகே, அதனால அந்த இது சைனா இது வரைக்கும் பண்ணதில்ல, அல்லது எந்த கண்ட்ரியும் உலகத்துல பண்ண எக்ஸப்ட் யூஎஸ் தவிர எதுவுமே யாருமே பண்ணதில்ல. சோ அது வந்து மிகப்பெரிய சாதனை.
விண்வெளி ஆராய்ச்சியில இந்தியா இவ்வளவு வளர்ச்சியை காணும் என்று முதலே தெரிந்திருந்தால் அமெரிக்கா சென்றிருக்க வேண்டாம், இந்தியாவிலே தங்கியிருக்கலாம் அப்படி என்ற யோசனை எப்போதாவது உங்களுக்கு வந்திருக்குதா?
நான் வந்து அங்கெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க ஐஐடியில வேலை பார்க்கலாம்னு முதல் தடவை அப்ளை பண்ணேன். அப்போ அந்த டைம்ல கிடைக்கல. ஸோ அதனாலதான் அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதுக்கப்புறம் மூணு குழந்தைங்களும் எங்களுக்கு வந்தாங்க. ஸோ அந்த மூணு சின்ன குட்டி குழந்தைங்கள் இருக்கும்போது எப்படி சர்வை பண்ணலாங்கிற அந்த மாதிரி இதுலதான் அங்க அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவில் பணியாற்றும் டாக்டர் ஆண்டனி ஜீவராஜன் அவர்களை நேர்கண்டு உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ விண்வெளி ஆராய்ச்சியில தனியார் நிறுவனங்கள் அதிக முதலீட்டை செய்வதற்கு ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள் இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அதாவது எந்த மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மிஷன் எடுக்கும்போது அதனுடைய மூணு கம்போனன்ட்ஸ் நான் சொல்லுவேன் ஆக்சுவலா. அதாவது டெக்னாலஜியும் வேணும், பீப்புளும் வேணும். ஓகே, தட்ஸ் ஒன் கம்போனன்ட். ரெண்டாவது வந்து ஃபைனான்ஸ் வேணும். மூணாவது வந்து பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் வேணும். ஓகே, இந்த மூணு இருந்தாதான் இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து சாதிக்க முடியும். ஸோ இப்போ மார்ச் போறது வந்து யாரும் எந்த பிரைவேட் கம்பெனியும் அவங்களா பைசா போட்டு செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா லாபம் பக்கத்திலேயோ அல்லது கொஞ்ச நாள் கழிச்சோ அவங்க லாபம் கண்டிப்பா இது பண்ணணும். அது வேணா அது பிரைவேட் பிசினஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கா ஒரு மிஷன் எடுக்கணும்னா கவர்மெண்டோட பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் வந்து முக்கியம். ஓகே, அதனாலதான் எந்த இதை சாதனை ஈஸியா பண்ண முடியுமோ அதை வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரிஸ் கொடுத்துட்டு, இவன் ரொம்ப கஷ்டமான யாருமே அதை கம்மிட் பண்ணாம இது பைனான்சியல் சப்போர்ட்டோ அல்லது மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டோ கொடுக்காத நிலைமையில கவர்மெண்ட் வந்து அது மாதிரி பண்றதுக்கு சரியானது. ஸோ அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எது பிரைவேட் இண்டஸ்ட்ரினால பண்ண முடியுமோ அதை கொடுத்துட்டு அதுல சேவ் பண்ற எல்லா மணியும் இன்னும் அதாவது ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட் பண்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு.
நீங்க ஸ்பேஸ் ரேஸ் பத்தி குறிப்பிட்டிருந்தீங்க. பனிப்போர் அல்லது இந்த கோல்ட் வார் முடிஞ்சதன் பிற்பாடு நாசாவிற்கான நிதி ஒதுக்கீடு ஃபண்டிங் குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது உண்மையா?
அது உண்மைதான். ஏன்னா வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லெஸ் தன் 1 cent திங் லைக் $500 billion வந்து இதுக்காக டிஃபென்ஸ்க்காக மினிமம் யூஸ் இது பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும். நாசாக்குள் உள்ள பட்ஜெட் வந்து 18 billion 18. ஓகே, ஸோ அந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது அந்த அப்போலோ டைம்ல உள்ள பர்சன்டேஜ் ஆஃப் நாசா வர்சஸ் டிஓடி இஸ் மச் ஹையர் தேன் வாட் வி ஹேவ் ரைட் நவ். அந்த விதமாதிரி அதை வந்து கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக குறைவானது. அதே சமயத்துல இந்த நம்பர் ஆஃப் மிஷன்ஸ் இது பண்ண அச்சீவ் பண்றது வந்து இந்த குறைந்த பைசாவில நிறைய இதை அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியும் எங்களுக்கு வந்து பொறுப்பு இருந்துக்கிட்டோம் தற்சமயம்.
அப்படின்னா இப்ப நாசா எஃபிஷியா வந்துட்டு அப்படின்னு சொல்றீங்களா?
எஃபிஷியன்சி அதாவது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் ஃபுல்லா தெரியும் சரிதானா? அதே ஒரு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவா தெரியாது. அதனால நாங்க வந்து ரிஸ்கை வந்து மிடிகேட் பண்றதுக்கு லாஸ்ட் டிராப் வரைக்கும் ஸ்பெண்ட் அண்ட் மேக் ஷுர் இட் இஸ் சேஃப். அப்படி இருந்துமே இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ரைட், மூணு விதமான மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதனால ரிஸ்கை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பிரைவேட் கம்பெனியால பண்ண முடியும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு. அதே சமயத்துல நீங்க அதாவது அந்த பாப்புலேஷனையும் நீங்க டெக்னிக்கலாவோ அல்லது மற்ற பைனான்சியலாவோ லைக் யூ ஆர் இம்ப்ரூவிங் எ ஹோல் ஜெனரேஷன் ஆல்சோ.
சரி, இப்ப செவ்வாய் கிரகத்தில் மனிதன் காலடி வைக்கும் வாய்ப்பு 2035 ஏற்படும் என்று சொல்லியிருக்கீர்கள்.
நிறைய பைசா தேவை. ஸோ எங்களுடைய பட்ஜெட் லிமிட்டடா இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் அதனுடைய ப்ராக்ரஸ் நடந்து வரும். அது போக மனிதனுக்கு என்னென்னலாம் அந்த அங்கே உள்ள மனிதன் வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து எல்லா சிஸ்டத்தையும் நல்லா கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணுதா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்கும் எங்களுக்கு டைம் வேணும். ஸோ முதல்ல ராக்கெட் வேணும், அப்புறம் டெக்னாலஜி எல்லாம் 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் வந்து வேலை பார்க்குதாங்கிறத அதை வந்து வெரிஃபை பண்றதுக்கும் எங்களுக்கு டைம் வேணும். அதனால தான் இந்த வந்து ப்ரொஜெக்ஷன் டேட் வந்து இப்போ 2035 இருக்கு. இன்னொரு காரணம் என்னன்னா, நீங்க நினைச்ச நேரம்லாம் மூணுக்கு போகலாம், ஆனா நினைச்ச நேரம் நீங்க மார்ஸ்க்கு போக முடியாது. பிளானட்ஸ் வந்து 1.5 இயர்ஸ் கேப்ல தான் அதே மாதிரி வரும், ரெண்டு பிளானட்டும் பக்கத்துல வரும். அதனால நீங்க நினைச்ச மாதிரி மார்ஸ்க்கு போக முடியாது. த டைம் இட் டேக்ஸ் ஷார்டஸ்ட் டைம் இஸ் 6 மந்த்ஸ் வென் த பிளானட்ஸ் ஆர் க்ளோசர். அப்புறம் வந்து இட் கோஸ் அபார்ட். ஓகே, தென் யூ ஹேவ் டு வெயிட் 1.5 இயர்ஸ் ஃபார் த பிளானட்ஸ் டு கம் பேக் அகைன்.
தற்பொழுது இந்தியாவிலே ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் பணி நிமித்தம் சென்றிருக்கீர்களா அல்லது விடுமுறைக்காக சென்றிருக்கீர்களா?
மதர் வந்து ரொம்ப சுகம் இல்லாம இருக்கிறாங்க, பாக்கிறதுக்காக தான் வந்தேன் நானு. சோ அந்த டைம்ல வந்து என்னுடைய அலுமினை வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லாயலா காலேஜோ அல்லது காமராஜ் காலேஜோ ஹை ஸ்கூலோ அவங்க வந்து கூப்பிட்டதுனால அவங்க போய் பேசுவேன். என் முக்கியமானது என்னதுன்னா, என்னை பொறுத்த மட்டும் நியூ ஜெனரேஷன் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வசதிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு நாங்க படிக்கிற காலத்தை கம்பேர் பண்ணும்போது. அவங்கள மோட்டிவேட் பண்றது வந்து என்னுடைய முக்கியமான ஒரு பங்காகவும் கருதுறேன். ஏன்னா இந்தியா எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு, அதை வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்றதுக்கு வந்து என்னுடைய பொறுப்புன்னு அது வந்து நான் கருதுறேன். அதனாலதான் நான் எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அது அந்த அளவுக்கு நான் டைம் ஒதுக்கி போய் பேசுவேன். நான் சார்,
ஒரு தனிப்பட்ட பயணத்திற்காக இந்தியா சென்றிருக்கின்ற நீங்கள் எமக்காக நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி டாக்டர் ஆண்டனி ஜீவராஜன்.
ரொம்ப நன்றி. தேங்க்யூ.